கட்டரை நோக்கி அமர்ந்திருப்போம். எல்லா கவலைகளையும் உங்கள் மேல நாங்க வைத்து விடுகிறோம். எல்லா பாரங்களையும் உங்கள் மேல நாங்க வைத்து விடுகிறோம். நீங்க எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிறவர், நீங்க எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி கொடுக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் அல்லவா? உங்களுக்கு நாங்க நன்றி கூறுகிற மாட்டவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கன்னா ஸ்துதி மகிமை எல்லாம் நாமத்துக்கு உண்டாவதாக உண்டாவதாக. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஒரு விஷயம் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே பார்த்த செய்தியை தொடர்ந்து சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது நாம் அன்பை குறித்து பார்த்தோம். இரண்டாவது கடந்த கிழமைக்கு முதல் கிழமை என்னைக்கு சந்தோஷத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா. அது ஆவியின் கனிக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது. அது நம் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற நாம், ஆவியின் கனி நமக்குள்ளே இருக்குது என்று சொல்லி நம்புகிற நம்முடைய வாழ்விலே இவைகள் காணப்பட வேண்டும், இவைகள் அவசியம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதிலே நாங்கள் பார்த்த சில வசனங்கள் என்னவெனில், அற்ப காரியங்களுக்காய் நாம் கவலைப்பட்டு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகத்துவமான சந்தோஷம் என்கிற கனியை நாம் இழந்து விடுகிறோம். அநேக தடவைகளில் தேவையில்லாத காரியங்களை குறித்து நாம் நினைத்து சிந்தித்து சிந்தித்து தேவனால் கொடுக்கப்பட்ட அருமையான சந்தோஷமான வாழ்வை நாம் இழந்து விடுகிறோம் பல தடவைகளிலே. இதுதான் நம் வாழ்விலே உண்மை. பிரியமானவர்களே, வெளியிலே இருக்கிறவர்களை குறித்து நான் பேசவில்லை. சபையிலே இருந்து காலகாலமாக தேவனோடு இருந்து தேவனை ருசி பார்த்து கர்த்தருடைய வார்த்தைகளை ரசித்து ருசித்து கேட்டு நாம் முடிவில் என்ன செய்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னதமான சந்தோஷமான வாழ்க்கையை நாம் இழந்து விடுகிறோம். அதற்கு மேலாய் பிரியமானவர்களே, எங்கள் சந்தோஷத்தை திருட விடாதிருங்கள். ஹல்லேலூயா. எந்த காரியமும் எந்த நபர்களும் நம்முடைய சந்தோஷத்தை திருடிக்கொண்டு போகாதபடிக்கு காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி கடந்த கிழமை நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாட்டாள் மரியாளுடைய சம்பவத்தில் நாம் பார்த்தோம், அநேக காரியத்தை குறித்து நினைத்து சிந்தித்து நிந்தித்து சிந்தித்து சிந்தித்து கவலைதான் மிச்சம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இவைகளினால் ஒரு பிரயோசனமும் அல்ல, ஒரு நன்மையும் அல்ல, ஒரு வாழ்விலே நமக்கு அதனால் பிரயோசனமாக ஒன்றும் நடக்க போகிறது அல்ல என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு அதை தொடர நான் விரும்புகிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 22 வாசிங்க.
ஆவியின் கனியோ,
ஆவியின் கனியோ
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
பிரியமானவர்களே, சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் அல்ல. ஹல்லேலூயா. ஆவியின் கனிக்கு ஒப்பாக அல்லாவிட்டால் எதிராக இன்னும் ஒரு பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகையினால பிரியமானவர்களே, ஆவிக்குரிய கனி நிறைந்த வாழ்வு ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்வு, ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்வு, ஆவியின் கனி நிறைந்த வாழ்வு என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆவியின் கனி என் வாழ்வில் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம் வாழ்வை இன்றைக்கு நாம் எடுத்து வைத்து சீர்தூக்கி பார்த்தால் அநேக இடங்களிலே எங்களை நாம் ஏமாற்றுவதே உண்மையானது. அநேக இடங்களிலே ஆவிக்குரிய கனிகள் எங்கள் வாழ்விலே கிரியை செய்வதல்ல. அநேக இடங்களிலே ஆவிக்குரிய வாழ்வு ஆவிக்குரிய கனிகள் நம் வாழ்விலே இருப்பது அல்ல. உங்களை நீங்கள் கவனியுங்கள், உங்களை நீங்கள் சற்று பாருங்கள், பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, வாசிக்கிற பொழுது இலகுவாக இவைகளை வாசித்து விடலாம், பாடமாக்கி நம்முடைய வாழ்விலே இவைகளை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வாழ்வில் எவ்வளவுக்கு கிரியாகிறது சொன்னால், சொற்பம் அரிது, ஒரு சில காரியங்கள் நம் வாழ்விலே இல்லாமலே போய்விடுகிறது. ஆனால் ஆவிக்குரியவர்களாய் நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, காலம் கடந்து செல்லுகிறது, கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அவைகளுக்கு காலங்களும் உலகத்தில் நடக்கிற காரியங்களும் சாட்சியாக இருக்கிறது என்பதை நாம் யாரும் ஆவிக்குரியவர்கள் மறுக்கவோ மறந்து விடவோ முடியாது. ஆனால் இன்று நம் வாழ்விலே அன்பை குறித்து நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, அன்பு நம் வாழ்விலே எவ்வளவு இருக்கிறது? தேவனோடு இருக்கிற அன்பில் நிறைந்திருக்கிறோம், ஐக்கியப்பட்டிருக்கிறோம், மேலாக வளர யோசிக்கிறோம். ஆனால் சக சகோதரர்களோடு நம் வாழ்விலே இருக்கிறவர்களோடு நம்முடைய அன்பு எவ்வளவுக்கு இருக்கிறது சொல்லினால், பிரியமானவர்களே, அங்கே குறைவுகள் இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது என்பதை நாம் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கொரிந்தியர்ல எழுதியிருந்த பொழுது அன்பை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அது பக்கம் முழுவதும் அன்பை குறித்து எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, அதில் இருக்கிற காரியங்கள் நம் வாழ்விலே எவ்வளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எவ்வளவுக்கு அது நம் வாழ்விலே நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால், நம்மளை நாம் பார்த்து நம்மளை தான் யோசித்துக் கொண்டு இருந்து நம்முடைய வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆகையினாலே அன்பு, சகோதர ஐக்கியம், சகோதர நிறைவு, சகோதர சிநேகம் நம் வாழ்வில் எவ்வளவு என்று சொன்னால் அது குறைவுள்ளதாகும். ஆனால் நாம் ஆவியினால் நிறைந்திருக்கிறவர்கள், நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் ஆவியிலே நிறைந்து வாழுகிறவர்கள் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, அந்நிய பாசை பேசிவிட்டால், பொருந்திரலே அதைத்தான் எழுதுகிறார், அந்நிய பாசை பேசிவிட்டால் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. கனி நிறைந்த வாழ்வே ஆவிக்குரிய வாழ்வாகும். அல்லேலூயா. ஆகையினாலே அன்பை குறித்து பார்த்தோம், சந்தோஷத்தை குறித்து பார்த்தோம். பிரியமானவர்களே, அநேக தடவைகளே நம் வாழ்விலே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற மனுஷன் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் எண்ணில் அடங்காத ஒரு சந்தோஷத்தினாலே தேவனால் நிறைக்கப்பட்டிருப்பான் என்பது சத்தியமாகும். ஹல்லேலூயா. ஆகையினாலே நம் வாழ்விலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார், என் வாழ்விலே எவ்வளவு பிரச்சனை இருந்தது, எவ்வளவு துக்கம் இருந்தது, இவ்வளவு துயரம் இருந்தது, ஆனால் என்னை குறித்து நான் கவலைப்படவில்லை, என் சொந்தத்தை குறித்து நான் கவலைப்படவில்லை, ஆனால் சபையை குறித்த பாரம், சபையை குறித்த கவலை மாத்திருந்தான் என்னை நெருக்குகிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்று ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி, ஆவியின் கனி நிறைந்தவர்கள் என்று சொல்லி, வேதத்தை வாசிக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் சொல்லி இருக்கிற நம்முடைய வாழ்விலே சபையை குறித்த பாரம் எவ்வளவுக்கு இருக்கிறது, சபையை குறித்த கவலை எவ்வளவுக்கு இருக்கிறது? எங்களை குறித்தும், எங்கள் கவலைகளை குறித்தும், எங்கள் குறைவுகளை குறித்தும், எங்கள் காரியங்களை குறித்துமே நம் வாழ்விலே கவலை கவலை கவலையாக இருக்கிறதே ஒழிய, சபையை குறித்தும், தேவ ராஜ்யத்தை குறித்தும், தேவனுடைய சித்தத்தை குறித்தும், தேவனுடைய அழைப்பை குறித்தும், தேவனுடைய ஊழியத்தை குறித்தும் கவலை எவ்வளவுக்கு நம்மளை நெருக்குகிறது என்பதை நாம் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய விருப்பம் என்னவெனில், இந்த ஆவிக்குரிய கனி ஒரு கொஞ்சமாவது நம்முடைய வாழ்விலே நிலைத்திருக்க வேண்டும், கொஞ்சமாவது நிறைவேற வேண்டும். நம்முடைய வாழ்விலே மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம் வாழ்விலே இந்த கனிகளை பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆகையினாலே இன்றைக்கு சமாதானத்தை குறித்து நான் பார்க்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சமாதானம் என்பது தேவனால், ஆவியினால், ஆவியானவரால் நமக்கு கனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று. அப்படியானால் ஆவியிலே நிறைந்திருக்கிற மனிதனுடைய வாழ்விலே சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சமாதானம் நிறைந்திருக்கிற வாழ்விலே பிரச்சனை இல்லை என்று நாம் சொல்ல முடியாது, சோதனை இல்லை என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது, துன்பம் இல்லை என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக எண்ணிலடங்காத ஒரு சமாதானம் அவனை ஆட்கொள்ளுகிறதே, அதுதான் ஆவியின் கனி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. விளங்குகிறதா? எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் சமூகத்திலே அமைதியாக, ஆற்றலாக, சந்தோஷமாக தன் மனநிலைமையை சரிப்படுத்தி தேவனோடு இணைந்து கொண்டு இருக்கிறானே, அவனை தேவனுடைய சமாதானம் ஆட்கொள்ளுகிறது என்பதாகும். பதறடிக்கிறவர்கள் அல்ல, பறந்து திரிகிறவர்கள் அல்ல, இருதயத்திலே கும்மி அடிக்கிறவர்கள் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம்தான் கவுண்டாலும் தேவ மனிதனுக்குள்ளே அசைக்க முடியாத ஒரு சமாதானம் இருக்கிறதே, அதுதான் ஆவியின் கனி. உலகத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே இருக்கிறது போல ஆவிக்குரியவர்களும் இன்றைக்கு திண்டாடுகிறார்கள், ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளும் திண்டாடுகிறார்கள். சமாதானமற்ற வாழ்வை, ஆவியின் நிறைவில்லாத வாழ்வை. ஆனால் ஆவியிலே நிறைகிறோம், நிறைகிறோம், நிறைகிறோம் பிரியமானவர்களே. ஆனா பிரச்சனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வருகிற பொழுது இருதயத்தில் சமாதானம் இல்லை. பிரியமானவர்களே, குடும்பத்தில் ஒருவனுக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த குடும்பத்தையே அது தாக்கும். நன்றா விளங்கி கொள்ளுங்க. பெரிய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை போல நடவாதிரிங்கள், நடவாதிரிங்கள். தொடர்ந்தும் இதே ஓட்டம், இதுவரைக்கும் நடந்து வந்த ஓட்டம், இதுவரைக்கும் ஓடின ஓட்டம். கடந்த முறையெல்லாம் பேசினேன், அங்கே நான் போக விரும்பவில்லை. என்னுடைய நேரம் என்னுடைய செய்திக்கு காணாமல் இருக்கிறது. ஆகையினால பிரியமானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன், சமாதானம் நிறைந்த வாழ்வு ஆவியின் கனி நிறைந்த வாழ்வு. ஆவியினால் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், ஆவிக்குரிய கனிகளினால் நிறைந்த ஒரு வாழ்வுக்குள்ளே நாம் எங்களை ஆழ்ந்த இடத்துக்கு நம்மளை நாம் கொண்டு போக வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திடீரென்று சமாதானம் உடைந்து விடுகிறது. திடீரென்று ஒரு சின்ன பிரச்சனை, உங்களுக்கு தெரியுமா, சமாதானமும் சந்தோஷமும் கிட்ட கிட்ட தான் இருக்கும். ஒன்றோடு ஒன்றுதான் இணைந்து கொள்ளும், பக்கம் பக்கமாகத்தான் இருந்து கொள்ளும். சந்தோஷம் கெட்டுதான் சமாதானம் கெட்டுது, சமாதானம் கெட்டுதான் சந்தோஷம் கிடையாது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இருந்து கொள்ளும். பிரியமானவர்களே, இந்த பூமியில பிரச்சனையே இல்லாத என்று மனிதன் எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா பிரச்சனைகளும் மத்தியிலையும் தேவனுக்குள்ளே சமாதானமாக வாழ்ந்த மனிதர்களை நான் அறிவேன். வேதத்திலே இருக்கிறார்கள், வேதத்திலே இருக்கிறார்கள். நான் கடந்த முறை யோபுவை குறித்து பேசினேன். பிரியமானவர்களே, யோபுவின் வாழ்வை குறித்து எல்லாருக்கும் தெரியும். ஒரே நாளிலே தன் பிள்ளைகளை இழந்து, தன் சொத்துக்களை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து விட்ட மனுஷன் தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறார், கர்த்தரை நான் துதிப்பேன், கர்த்தரை நான் கனம் பண்ணுவேன், கர்த்தரை நான் ஆராதிப்பேன். உங்களில் அநேகர் இந்த பக்கத்தை பார்த்து வெட்கமடையுங்கள், யோபுவினுடைய வாழ்நாட்களை வாழ்ந்து வெட்கமடையுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிறிய காரியங்கள், அற்ப காரியங்கள் சமாதானத்தை திருடிக்கொண்டு போக பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். வாழ்நாளில் அநேகம் திருடப்படுகிறது, பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியிலே நிறைந்த மனிதன் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஆவியிலே நிறைந்த மனிதன் தன் சமாதானத்தையும் தன் சந்தோஷத்தையும் திருடுவதற்கு அவன் விட்டுக் கொடுக்கவே மாட்டான், விட்டுக் கொடுக்கவே மாட்டான். பிரியமானவர்களே, 20 வருஷங்களுக்கு முதல்ல என்னிடத்தில் கேட்டால் இப்படி நான் பேசி இருக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கு என்னால் பேச முடிகிறது. ஏன்? அவைகளை காணக்கூடியதாக இருக்கிறது. நம் வாழ்விலே 20 வருஷமாக இந்த கட்டத்திலே தான் நான் இருந்தேன் சொன்ன இல்லை. இன்றைக்கு புத்தி தெளிகிறது, இன்றைக்கு ஆவியின் கண் பார்வை தெளிகிறது, இன்றைக்கு பார்வைகள் வேறு விதத்தில் இருக்கிறது. ஆனால் அநேகரோ இன்றைக்கும் அதே வண்ணம், அதே வாழ்வு, அதே வளர்ச்சி, அதே நோய் 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 என்றே இருப்பது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே பலனடையுங்கள், ஆவியிலே பலனடையுங்கள், ஆவியின் வாழ்விலே பலனடையுங்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். திருப்பி கொள்ளுங்கள், லூக்கா 8:48 சீக்கிரம் பாருங்கள். இவைகளெல்லாம் செய்திக்கு முன்பகுதியாக இருக்கிறபடியினால் அநேக காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். லூக்கா 8:00 சீக்கிரமாக 43:00 வாசிக்கிறீங்களா?
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்தியர்களை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தோம். ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டாள். அவளுக்கு எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்ன போது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தன் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு
அறிவித்தார்.
அவர் அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார்.
சமாதானத்துடனே போ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிலையிலே வந்து சுகம் பெற்றார். இதுல இதுல பார்வை கவனிக்க வேண்டியது என்னவெனில், இல்லாது என்னிடத்தில் இல்லாதது ஒன்றை வைத்து மற்றவரிடத்திலே நான் பேச முடியாது என்று கவனியுங்கள். நான் சீக்கிரமாக போகிறேன். கடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே சமாதானம் இருந்தது, நிறைந்திருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாயிருந்தார், மனுஷனாயிருந்தார். இந்த இடத்துல எது கிரியை செய்தது நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் இன்றைக்கும் பல தேவ ஊழியர்களிலிருந்து அவரிடத்திலே வல்லமை புறப்படுகிறதையும், அவர்கள் தேவ சமூகத்திலே நிற்கிற விதத்திலே அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிற காரியங்கள் பல இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்த பொழுது 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரி சுகமடைந்தால் உண்மை. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நீ சமாதானத்தோடு போ. என்னிடத்தில் இல்லாதது இருக்கிற பொழுது நான் மற்றவரிடத்தில் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, என்னிடத்தில் சமாதானம் உள்ள வாழ்வு இல்லாது இருக்கிற பொழுது மற்றவரிடத்தில் நான் சொல்ல முடியாது. ஆனால் இயேசு சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? நீ சமாதானத்தோடு போ. பிரியமான தேவன் பிள்ளைகளே, ஆவிக்குரியவர்கள், ஆவியில் நிறைந்திருக்கிறவர்கள், ஆவியின் கனி என்று செல்லுகிறவர்கள், நம் வாழ்விலே எவ்வளவுக்கு சமாதானம் நிறைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் மற்றவர்களை கட்ட முடியும். நம் வாழ்விலே சமாதானம் இல்லாதிருக்கிற பொழுது மற்றவர்களை நம்மளால் கட்ட முடியாது, மற்றவர்களை நாம் தூக்கிவிட முடியாது, மற்றவர்களுக்கு சமாதானத்தின் வழிமுறையின் ஆலோசனையை கொடுக்க முடியாது. இயேசுவானவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் பிரபு, அவர் நிறைந்திருந்தார். ஆகையினாலே சொல்லுகிறார், இஸ்ரே நீ சமாதானத்தோடு போ. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கே சமாதானம் இல்லையேப்பா, தங்களுடைய வாழ்விலே சமாதானம் இல்லை. ஆவியிலே நிறைந்த வாழ்வு என்று சொல்லுகிறோம், சமாதானம் இல்லை. யார் திருடியது, எவர் திருடியது, என்ன திருடியது? திருட விடுவது நம்முடைய பிள்ளை. என்னுடைய ஆவிக்குரிய கனிகளை திருட விடுவது என்னுடைய பிள்ளை. மற்றவர்களை சொல்லி ஒரு பிரயோசனமும் இல்லை. நான் கடந்த முறையும் சொன்னேன், என்னுடைய சந்தோஷத்தை திருட வருகிற எந்த காரியத்தையும் நான் அங்கீகரிப்பதில்லை. எதை கேட்டு விட வேண்டுமோ அதை விட்டுவிட வேண்டும். இவ்வளவு பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுங்கள், ஒவ்வாது அந்த காலத்தில் நான் இல்லை, அந்த நாட்களில் நான் இன்று இல்லை. 20 வருஷத்துக்கு முதல்ல சொல்லி இருந்தால் நீங்க சொல்லுகிற காரியத்தை வைத்து அழுது கொண்டு வீட்டில் ஓண்டு குளறிக்கொண்டு சேச்சே வேணாம் என்று சொல்ற அளவுக்கு நான் இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு அது அல்ல, அது வேகாது. அதுக்கு பெயர் வளர்ச்சி. வளர்ச்சி பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்றார், நீ சமாதானத்தோடு போ. யோவான் 20:19 சீக்கிரமா வாசிங்க. யோவான் 20:19 சீக்கிரமா வாசிங்க. ஹல்லேலூயா.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
சொல்லுங்க ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னங்க, எங்க இது? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது பிற்பாடு சீஷர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒளிந்திருந்த இடத்துல இயேசு வருகிறார். இயேசு வருகிறார் வந்து சொன்னது என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அந்த வார்த்தை திருப்பி வாசிங்க.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று.
பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று திரும்பி புரிந்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் இல்லாதது ஒன்றை மற்றவர்களிடத்தில் நான் பேச முடியாது, என்னிடத்தில் இல்லாதது ஒன்றை மற்றவர்களுக்கு நான் சொல்ல முடியாது. என்னிடத்திலே சமாதானம் இல்லாதிருக்க ஒரு மனிதனை பார்த்து நீ சமாதானத்தோடு போ, நீ சந்தோஷத்தோடு போ, நீ மனமகிழ்ச்சியோடு போ, நீ சந்தோஷமா இரு என்று சொல்லி எப்படி சொல்லுவது? அங்கு பயந்து திகிலோடு இருந்தவர்களை பார்த்து இயேசு சொன்னார், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா, உங்களுக்கு சமாதானம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மனிதன் ஆவியினால் நிறைந்திருக்கிற மனிதர்களுக்குள்ளே ஆவிக்குரிய கனியாகிய சமாதானம் எந்த நிலைமையிலும் இருக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும். அநேகர் நினைத்து அநேகர் மற்றவர்களையே பழி சொல்லி மற்றவர்களையே பாட்டி எது வரைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப் போகிறீர்கள், எது வரைக்கும் இப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடப்போடு போகிறீர்கள், எது வரைக்கும் இப்படி நீங்கள் வாழ்ந்து நான் ஆவிக்குரியவன் என்று சொல்ல போகிறீர்கள்? எதுக்கும் மற்றவர்களை அதில் இருந்து விடுதலை பெறுங்கள். முதல்ல கர்த்தர் எனக்கு தந்த சமாதானத்தை மற்றவர்கள் எப்படி எடுக்க முடியும், எப்படி எடுக்க முடியும்? பிரியமானவர்களே, உங்கள் சந்தோஷம் உள்ள வாழ்க்கையும் சமாதானம் உள்ள வாழ்க்கையும் திருட விடாதீர்கள். திருடி கொண்டு போக விடாதீர்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஒரு காரியத்தை சீக்கிரமாக பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க சிஸ்டர், பார்க்கலாம்.
தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும்
எழுதுகிறதாவது,
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
திருப்பி வாசிக்க சிஸ்டர் 1 வசனத்தை.
தேவனுடைய சித்தத்தினாலே,
தேவனுடைய சித்தத்தினாலே
இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல்,
அப்போஸ்தலனாகிய பவுல்
சகோதரனாகிய தீமோத்தேயும்,
தீமோத்தேயுக்கு
கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபை,
தேவ சபைக்கும்
அகாயா நாடெங்கும் உள்ள
எல்லா பரிசுத்தவான்களுக்கும்
எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்,
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்
கர்த்தராகிய இயேசு
கிறிஸ்துவினாலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு தேவ மனிதன், ஆவியிலே நிறைந்து வாழுகிற ஒரு மனிதன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல துணிந்தால் அவனுடைய வாழ்விலே சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும். இல்லாதது ஒன்றை சொல்லுவது போலித்தனம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லாதது ஒன்றை சொல்லி மற்றவர்களை வாழ்த்த முடியாது. என்ன சொல்லுகிறார்? எல்லா பரிசுத்தவான்களுக்கும் சபைக்கும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சமாதானம் உங்களுக்கு, சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாவதாக, உங்களுக்கு கிருபை உண்டாவதாக, உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாவதாக என்று சொல்லி அவர் கூறுகிறார். யாருக்கு கூறுகிறார்? சபைக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்விலே எவ்வளவுத்துக்கு இன்றைக்கு சமாதானம் இருக்கிறது? திரும்பவும் சொல்லுகிறேன், நான் பார்க்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விடுங்கள். மற்றவர்களுக்காக பேசி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு தெரிவது, மற்றவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அளவில்லாமல் பேசுகிற அந்த நிலைமைகளை விட்டு மனம் திரும்புங்கள். உண்மையாக வாழுங்கள். ஆவிக்குரிய கனிகளை நிலை கொண்டிருங்கள். ஆவிக்குரிய கனி நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்ள வேண்டும், ஆட்கொள்ள வேண்டும். மற்றவருடைய பார்வைக்கு வாழுகிற வாழ்க்கை நமக்கு தகுதியற்றது. நம்முடைய மற்றவருடைய பார்வைக்காக வேண்டி நடந்து திரிகிற வாழ்க்கை அது தகுதியற்றது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சமாதானமாய் இருங்கள். ஹல்லேலூயா. கொலோசியர் 1 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 1 அதிகாரம் சீக்கிரமாக, ஊழியக்காரங்கள் பேசின சில வார்த்தைகளை பேசி நான் சீக்கிரமாக ஒரு சில வார்த்தைகளை கவனிக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 1-2 வசனத்தை வாசிங்கள்.
தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு
எழுதுகிறதாவது,
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நான் பேச வருகிற இந்த காரியத்தை இல்லாதது ஒன்றை இருக்கிறது போல பேசக்கூடாது என்று சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சமாதானம் நிறைந்திருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு காரியம், இது மாத்திரமல்ல, பல இடங்களிலே நாம் இதை பார்த்தால் எல்லாம் எழுத ஆரம்பிக்கப்படுகிற பொழுது உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இல்லாதது ஒன்றை எப்படிப்பா சொல்றது? எப்படி சொல்ல முடியும்? எப்படி உங்களுக்கு நான் சொல்ல முடியும்? என்னிடத்திலே சமாதானம் இல்லை, நீங்க சமாதானமாக இருங்கள் என்று எப்படி சொல்லுவது? என்னிடத்திலே சந்தோஷம் இல்லை, உங்களிடத்திலே சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி எப்படி சொல்லுவது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிறவர்கள் இருந்துட்டு போகட்டும், ஆனால் நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்குரிய கனியாகிய சமாதானத்தினாலே உங்கள் வாழ்வு நிறைந்திருக்க வேண்டும். எதையும் அது கொள்ளையடிக்க விடாதுங்க என்று சொல்லுகிறேன். அற்ப காரியங்கள் இன்றைக்கு சமாதானத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போகிறது. அற்ப விஷயங்கள் நம் வாழ்விலே, அற்ப காரியங்கள் சமாதானத்தை திருடுகிறது. வீட்டில் கூட சந்தோஷமா இருந்து சிரித்து கதைக்க முடியாத அளவுக்கு சில வாழ்க்கைகள் ஏன் அவ்வளவுக்கு திருடு போயிருச்சா வணங்குறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சொந்த சகோதரர்களோடு கூட இருந்து பேச முடியாத வாழ்க்கை, கணவன் மனைவியாக இருந்து பேசி சிரித்து வாழ முடியாத அளவுக்கு வாழ்க்கை, ஆனால் ஆவியினால் நிறைந்திருக்கிறோம் என்று பேச்சு, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி பேச்சு, ஆவியின் கனி என் வாழ்விலே இருக்குதுன்னு சொல்லி பேச்சு. சில காரியங்களை சொல்ல என்னால் முடியும், ஆனால் நான் கடந்து செல்ல விரும்பவில்லை. கடந்த காலங்களை நான் நோக்க விரும்பவில்லை பிரியமானவர்களே. ஆகையினால அப்போஸ்தலனாகிய பவுல் இன்றைக்கு பெண்ணுக்கு வருகிறேன், இன்றைக்கு நீ ஒரு மனிதனுக்கு சிஸ்டர் நீங்க சமாதானத்தோடு இருங்கள் என்று சொல்ல உனக்கு தைரியம் இருந்தால் உன் வாழ்வு சமாதானம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், சந்தோஷம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், மனமகிழ்ச்சி இருந்ததாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்னது? பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருப்புகள் 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுறா, நீங்க சமாதானம் சந்தோஷமா இருங்க. இல்லாத மனுஷன் எழுத முடியுமா? இல்லாத மனுஷன் எழுத முடியுமா? சபையை பார்த்து சொல்லுகிறான், சபையாரே கர்த்தருக்குள்ளே சமாதானமா இருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு எழுதி அனுப்புகிறேன். தெசலோனிக்கேயர், கொலோசேயருக்கு, எபேசியருக்கு எல்லாம் எழுதல் நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே சந்தோஷம், நான் உங்களுக்கு இந்த 3 காரியம் பார்த்திருக்கேன். 1 அன்பு, சந்தோஷம், இப்பொழுது சமாதானம். உங்களிலே இந்த 3 கனிகளிலும் குறைவில்லாதவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? என்ன கேட்காதீங்க, நான் குறைவுள்ளவன், குறைவுள்ளவன். 3 காரியத்திலும் நான் முன்னேறுவதற்கு இடம் இருக்கிறது. மனமகிழ்ச்சி நம் வாழ்வுக்கு ஆசீர்வாதம், சமாதானமும் நம் வாழ்வுக்கு ஆசீர்வாதம், அன்பு நம்முடைய ஐக்கியத்துக்கு, ஆவியின் ஐக்கியத்தை காத்துக்கொள்வதற்கு ஆசீர்வாதமான காரியம். அதை பின்னுக்கு முடிந்தால் பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சமாதானம், வெளியிலே வந்து சமாதானம் உள்ளவர்கள் போல நடந்து தெரிகிற அந்த வாழ்க்கையை நான் குறித்து பேசவில்லை. அதைத்தான் வேணாம் என்று சொல்லுகிறேன். அது வேணாம், அதை விட்டுருங்க. நீங்க இன்றைக்கு நிக்கிற இடம் வேறு. நம்முடைய வளர்ச்சி எத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டது, அது வேணாம்னு சொல்றேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசு சொன்னார், நீ சமாதானத்தோடு போ. இயேசு சொன்னார், திடன் கொள்ளுங்கள், சமாதானம், பயந்து போயிருந்தவர் உங்களுக்கு சமாதானம். இல்லாதது ஒன்று சொல்ல முடியாது. பிரியமானவர்கள், யாராவது சொல்ல முடியுமா, பிரதர் சாப்பிடுங்க என்று சொல்ல முடியுமா? சாப்பாடு இல்லாத இருக்கிற பொழுது சொல்லுவீங்களா? வீட்டில் வருகிற பொழுது சொல்லுவீங்களா, சாப்பிடுங்க, ஆனால் சாப்பாடு இல்லை? சொல்ல முடியுமா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே, உங்களுக்கு சமாதானம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், சமாதானத்தோடு இருங்கள், சபையார், பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் எல்லாருக்கும் அவர் எழுதுகிற பொழுது நீங்கள் சமாதானமாக இருங்கள். சமாதானத்தில் 2 விதம், 1 எனக்கு சமாதானம், 2 மற்றவர்களோடு சமாதானம். அதை குறித்து பிறகு பேசலாம். ஆனால் நான் பேசுகிறது எனக்கு சமாதானம். எனக்கே சமாதானம் இல்லாது இருக்கிற பொழுது மற்றவர்களோடு எப்படி? எப்படி? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாரு, இன்னைக்கு வேத வசனத்தை எடுத்து வச்சு ஏதோ உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்து கரடு முரடாக ஏதோ பேசிவிட்டு போவது அர்த்தம் அல்ல. உங்கள் வாழ்விலே ஒரு மாற்றம் தேவை, நம் வாழ்விலே ஒரு திருப்பம் வேண்டும். ஒரே பல்லவி பாடிக்கொண்டே போகாதிருங்கள், நிறுத்துங்கள், புடுங்கி எடுங்கள், அதை வேணாம் என்று சொல்லுங்கள். என் சந்தோஷத்தை கெடுக்கிற காரியங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என் குடும்ப சந்தோஷம், என் பிள்ளைகள் சந்தோஷம் எனக்கு முக்கியம், முக்கியம். அது தேவன் தந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியே நான் நிருபங்களை வாசித்துக் கொண்டே போகலாம். பாருங்க, ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் வார்த்தைகளை பார்க்க நான் விரும்புகிறேன். திருப்பிக் கொள்வோமா? சங்கீதம் 37 அதிகாரம். முன்னுரையாக நான் இவ்வளவு நேரம் கொஞ்சம் காரியங்களை பேசினேன். இப்பொழுது வாருங்க, சங்கீதம் 37 அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 37:11 வாசிங்க.
சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள்.
திரும்பி வாசிங்க சிஸ்டர்.
சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள்.
இந்த சமாதானம் நம் வாழ்விலே நிறைவு பெற வேண்டும். இந்த சமாதானம் எங்கள் வாழ்விலே நிறைந்திருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய கனி நம் வாழ்விலே பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால் சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள். வணங்குறதா? எதற்கு? சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்வுக்கு. அநேக தடவைகளிலே நாங்கள் பிழை விடுவது இங்கேதான். எங்களுடைய சமாதானத்தை நாங்களே உடைப்பதற்கு நாங்கள் காரணவாளிகளாக மாறுவதுண்டு. அநேக தடவை நான் சொல்லுகிறேன், அநேக காரியங்கள் மற்றவர்களை விட நாமளே நம்மளை உடைத்துக் கொள்வதுண்டு. நாங்களே நம்மளை என்ன செய்து விடுகிறோம்? சமாதானத்தை உடைக்கிறதுக்கு வழிவகுத்து விடுகிறோம். இங்கே என்ன சொல்லுகிறது? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்களா? ஹலலுயா ஹலலுயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்வில் ஆவிக்குரிய கனியாகிய சமாதானம் நிறைந்திருக்க வேண்டுமே ஆனால், ஆவியின் நிறைவு நம் வாழ்வில் நிறைந்திருக்க வேண்டுமே ஆனால், நான் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அது நம் பாதுகாப்புக்கு, நம் பாதுகாப்புக்கு. பிரியமானவர் நன்றி விளங்கிக் கொள்ளுங்க. மற்றபடி உங்களுக்கு தெரியுமா, அநேக தடவைகள் அநேகர் வீடுகளில் இருந்து புலம்பி, தேவ பிள்ளைகள் தான், வேணா மனம் சஞ்சரமாக இருக்கிறது, மனம் குழம்பி போயிருக்கிறது, சமாதானம் உடைந்து போயிருக்கிறது, எல்லாம் குழம்பி போயிருக்கிறது. பாட்டா நாமளே அதை கெடுத்து கொண்டிருப்போம், நாமளே அதை பிச்செறிஞ்சிருப்போம், நாங்களே சமாதானத்தை தூக்கி எறிகிற அளவுக்கு, உடைக்கப்படுகிற அளவுக்கு நடந்து கொண்டிருப்போம். பிரியமான தேவன் பிள்ளை, ஆனால் இங்கே சாந்த குணம் உள்ளவர்கள் சமாதானமாய் வாழ்வார்கள். சாந்த குணம், ஆனால் நம் வாழ்விலே சாந்த குணத்தை விட நாங்கள் பேசி கதைத்து திட்டு தீர்த்து நம் சமாதானத்தை உடைப்பதுதான் நம் வாழ்வில் வளமையாக இருக்கிறது. அதை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறேன், அதை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறேன். வேறு ஒன்றும் அல்ல, அது வேணாம் என்று சொல்லுகிறேன். உன் ஆவிக்குரிய வயதுக்கு இவைகள் அழகல்ல, உன் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இவைகள் அழகல்ல, தேவையானது அல்ல, வேண்டியது அல்ல, இல்லங்கமான காரியங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்களாம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாயும் இருப்பாயப்பா, சமாதானமாயும் இருப்பாயப்பா. உன் சமாதானத்தை நீ காத்துக் கொள்ள முடியும். அதை விட பின்னுக்கு விட மனமகிழ்ச்சிக்கும் சமாதானத்துக்கும் கிட்ட தொட்டவர் என்று சொன்னேன் இல்லையா, நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். யாரும் எனக்கு சொல்லாதீங்க தயவு செய்து, பிரதர் நான் கவலையில இருந்ததே இல்லை, துக்கத்தில் இருந்ததே இல்லை, சமாதானம் இல்லாமல் இருந்ததே இல்லை என்று சொல்லி யாரும் சொல்லாதீங்க, யாரும் சொல்லாதீங்க. அதுக்கு சான்ஸ் சரியான அறிவு, சரியான அறிவு. ஆகையினாலே இங்க ஒரு வசனம் சொல்லுகிறேன், சாந்த குணம் உள்ளவர்களாய் பொறுமை உள்ளவர்களாய் அமர்ந்திருங்கள். உங்கள் சமாதானத்தை காக்கும் வண்ணமாய், உங்கள் சமாதானம் உங்கள் வாழ்க்கையை காக்கும் வண்ணமாய் பொறுமை உள்ளவர்களாய் இருங்கள். காத்திருங்கள், தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய கனிகளை இழந்து போகாதீங்கப்பா, இழந்து போகாதீங்க, இழந்து போகாதீங்க. அன்பு எங்க, சந்தோஷம் எங்க, சமாதானம் எங்க, எவ்வளவுத்துக்கு? நம் வாழ்வி ஆற்றில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 30 வருஷம் 50 வருஷம் ரட்சிக்கப்பட்டும் இன்றைக்கு ஆவிக்குரிய கனிகள் வறட்சியாக இருக்கிறதே நம் வாழ்வில். ஆவியினால் நிறைந்த வாழ்வு கனி நிறைந்த வாழ்வு என்று சொல்லி நான் பேசினேன். ஆவியினால் நாம் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற வாழ்விலே கனிகள் எங்கே என்று சொல்லி நான் பேசினேன். அப்படி சொன்னால் நம் வாழ்விலே கனி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பேசினேன். பிரியமானவர்களே, இப்பொழுது ஆவிக்குரிய கனிகள் என்னென்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. பிரியமானவர்களே, எங்கள் வாழ்வு சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும், சந்தோஷத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கைகளை ஓட்டு விடாதீங்கப்பா, ஓடி விளையாட விடாதீங்க. இந்த தேசத்தில் இந்த பூமியில நீ வாழ்கிற, நீ துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் வாழ்வதற்கா ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாவதாக. அப்படி இருக்கட்டுமே, தொடருவோமே. ஹல்லேலூயா. சங்கீதம் 119வது அதிகாரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 119வது அதிகாரம் 165வது வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் நான் கேட்கிறேன், ஏதோ ஒன்று பிரசங்கம் பண்ண வரவில்லை, கொஞ்சம் சிந்தியுங்க. எவ்வளவுக்கு வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது? எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, சபைக்கும் சரி, சமஸ்த சபைகளுக்கும் சரி, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சரி, வேதம் நமக்கு எவ்வளவுக்கு சமாதானமாக இருக்கிறது சொல்லுங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இன்றைக்கு மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளே நம் வாழ்க்கைகளை கட்டுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கைகளை நாம் அப்படித்தான் கட்டிக்கொண்டு இருக்கிறோம். அவர்கள் சொன்னார், இவர்கள் சொன்னார்கள், அது சொன்னார்கள், இது சொன்னார்கள் என்று கட்டி அதன் முடிவு நம்முடைய சமாதானம் உடைக்கப்படுகிறது, நம்முடைய சந்தோஷம் உடைக்கப்படுகிறது, நம்முடைய சந்தோஷம் திருடி போகப்படுகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் எனக்கு சமாதானம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இத்தனை வருஷமாக இருக்கிறோம் நாங்கள், ஆனா நாங்கள் வாசிக்கிற வேத வேதத்தை வாசிக்கிற அளவு போதும் என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமானா? நான் வாசிக்கிற வேதங்கள் போதும், அதாவது எனக்கு இன்றைக்கு நான் ஒரு அதிகாரம் வாதித்தேன் அது எனக்கு போதும், அது போதுமானது, என் வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு தாராளமாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? இந்த அதிகாரம் வாசிக்கிறேன் பத்து பிரியமானதை வாசிங்கள், ஆனால் அது நமக்கு சமாதானமாய் மாறுவதற்கு இடம் விட்டுக் கொடுங்க. நன்று வாசிக்கிறோம் நல்லது, ஆனால் அதன் பலன் எங்கே, பிரதிபலன் எங்கே, அதனால் பிரயோசனம் என்ன? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, உம்முடைய வேதம் என்றால் எனக்கு போதும், அது மனமகள் தாவீது ராஜா சொல்லுகிறார், உம்முடைய வேதம் எனக்கு இல்லாவிட்டால் நான் துக்கத்திலே மறித்திருப்பேன், மாண்டு போயிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுத்துக்கு நாம் வேதத்தை நேசிக்கிறோம்! வேதம் எல்லாருடைய கரங்களிலும் இருக்கிறது, நல்லது, நன்றி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதற்குரிய கனத்தையும், ஹல்லேலூயா, அதற்குரிய இடத்தையும் நம் வாழ்வில் கொடுத்தால் நலமாக இருக்குமே. ஹல்லேலூயா. வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எங்கள் சமாதானம். ஆனால் நம்முடைய வாழ்வு மாறி இருக்கிறது, அதைத்தான் மாற்றுங்கள் என்று சொல்லுகிறேன். மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு முக்கியமாகிறது, எனக்கு தெரிந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எனக்கு முக்கியமாய் மாறிவிடுகிறது, நான் நன்றாய் பலருடைய வார்த்தைகள் என் வாழ்விலே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஆனால் வேதம் அது சமாதானத்தை கெடுத்துவிடும். நிறுத்து என்ற, வாழு என்ற, கிறிஸ்துவுக்குள்ளே நில் என்ற, ஆவியிலே நிறைந்த வாழ்க்கையிலே தொடர் என்ற. 119 அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிங்க, சீக்கிரமாக வாசிப்போமா? ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்.
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் அவர்கள் யாரு? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, பாக்கியவான்கள். 7 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 7
உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன்.
ஹல்லேலூயா. உம்முடைய நீதி நியாயங்கள் எங்கே? வேதத்திலே. 10-12 வாசிங்க, சீக்கிரம் வாசிப்போம். சீக்கிரமா கடந்து,
என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன்.
9 வசனத்தை வாசிங்க.
வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
ஆஹா, பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் தவறாமல் இருப்பதற்கும் என் சமாதானம் திருடப்படி போகாமல் இருப்பதற்கும் உம்முடைய வார்த்தைகளை என் வாயிலே நான் வைத்து வைத்தேன். ஆனா நம் வாழ்விலே இருக்க வேண்டிய அளவுக்கு சமாதானம் நிறைந்திருக்கிறதா பெரியமானவர்களே? ஏன் இல்லை? வேதத்தை நாம் நேசிக்க வேண்டிய அளவுக்கு நேசிப்பதில்லை, மாறாக மனிதர்கள் நம் வாழ்விலே இடம் பிடிக்கிறார்கள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமே ஆனால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது வார்த்தை. தேவனுடைய வார்த்தையினால் மாற்றிருந்தான் எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும். மனிதர்களுடைய வார்த்தைகள் அல்ல. எனக்கு பிரியமானவர்கள், நன்னால் நேசிக்கப்படுகிறவர்கள், எனக்கு அநேகர் இருக்கிறார். ஆனால் அவைகளின் வாழ்க்கையை சுத்தப்படுத்த முடியாது, அவைகளின் வாழ்வுக்கு வேண்டிய சமாதானத்தை எனக்கு தர முடியாது. அநேகரை நான் பார்த்திருக்கேன், 10 போய் ஆறுதல் சொல்லுங்கள், அவர்கள் திருப்தியே அடைவதில்லை. மனிதர்கள் நாம் 10 போய் ஒருவர் விசாரித்து பாருங்கள் சொல்லி பல காரியங்களை சொல்ல திருப்தி அடைவதில்லை. ஒரு ஜப கூட்டத்திலே, ஒரு ஆராதனையிலே, ஒரு செய்தியிலே சின்னொரு வார்த்தை அவர்களை தாக்கும் பாருங்க. அன்று கிடைக்கிற சமாதானம், ஒரு மாசமாய் நான் கஷ்டப்படுறேன், வழங்குதான் நான் என்ன பேசுறேன், ஒரு மாசமாக ஒருவரை தேவனுக்குள்ளே நடத்த, உற்சாகப்படுத்த, அவனை பலப்படுத்த, அவன் உடைத்த அந்த சமாதானத்தை திருப்ப பெற்றுக்கொள்ள ஒரு மாசமாக இரவு பகலாக கஷ்டப்படுறேன். ஒரு வார்த்தை வந்து நெருப்பை போல அவனுடைய இருதயமா கொழுந்து விட்டு எழும்பி நிற்கிறான். ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருகிறேன் எப்ப சொல்ற? ஒரு வார்த்தையில். ஆனா நான் ஒரு மாசம் பிரயாசப்படுகிறேன். ஐயா வா, ஐயா சேச்சிக்கு வா, ஐயா ஆண்டவரத்தில் வா, உனக்கு சமாதானம் இருக்கிறது, உனக்கு ஒரே ஒரு வார்த்தை. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனையை விட்டு, அது வாசிங்க சிஸ்டர், 10 வசனத்தை 11
இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு
வழிதப்ப விடாதேயும். நான்
உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவம் செய்தால் சமாதானம் உடைக்கப்படும். நாம் தவறினால் நித்திரையே வராது. அனுபவம் இருக்கா எல்லாருக்கும்? தவறு செய்த பொழுது நித்திர வராது. இது இருக்குதா உங்க வாழ்வில்? தவறு செய்துட்டால், மனச்சாட்சி நம்மளை குற்றப்படுத்தினால் நித்திர வராது, லேசில் நித்திர கொள்ள முடியாது. இங்க என்ன சொல்லுகிறது இந்த வார்த்தைகளை? மூன்றாவது வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வையும் ஆண்டவரே. என்ன சொல்லிட்டு நான் கலந்துறேன், எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்விலையும் அவன் தவறு செய்கிற பொழுது அவனுடைய இருதயம் அவனை குட்டி காட்ட வேண்டும். இல்லையோ ஆவிக்குரிய மனிதனாண்டது எனக்கு கேள்விக்குரியது. அது கேள்விக்குரியதாக மாறும். நித்திரியே வராது பாருங்க, சின்ன காரியம்தான், நித்திரியே வராது. இது 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 அனுபவ ரீதியில் நமக்குள்ளே உருவாக்கப்படுகிறது. சத்தியபூர்வமாக உங்களுக்கு நித்திர வராது நான் சொல்ல வரல. நம் வாழ்விலே நாம் கண்டுகொண்டவைகள், நம் வாழ்விலே நாங்கள் கவனித்தவைகள், உணர்ந்து கொண்டவைகள், அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையினாலே என் இருதயத்திலே அவருடைய வார்த்தைகளை வைத்து வையுங்கள். வேறு ஒன்றும் வைக்காதீங்கப்பா. உன் சமாதானத்தை கெடுக்கிற காரியங்களை உன் இருதயத்தில் வையாத, உன் சந்தோஷத்தை திருடுகிற காரியங்களை உன் இருதயத்தில் வையாத, உன் சமாதானத்தை கெடுத்துக் கொள்ளுற காரியங்களை இடத்துக்கு வைக்காத, ஒன்றே ஒன்று வைத்துக் கொள், உன்னுடைய வார்த்தை என் இருதயத்தில் இருப்பதாக. ஹலலோயா, ஹலலோயா. ரெண்டு நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது பாருங்க. ஆகிய நாளை சீக்கிரமாக அடுத்த பக்கத்தில் 69வது வசனத்தை வாசிங்க. 69
இனிமையானவை என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான உமது கட்டளைகளால் நான் உணர்வடைகிறேன். பிரியமான தேவன் பிள்ளைகளே, நாம் எதனால் உணர்த்தப்படுகிறோம், எவர்களால் உணர்த்தப்படுகிறோம், எதனால் நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம்? வேத வசனமா இல்லையா? ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவன் பிள்ளைகளே, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு ஆவியின் கனி, என் சமாதானம் எனக்குள்ள நிறைந்திருக்க வேண்டுமா? எனக்கு வேண்டியது ஒரு பொறுமையும் தேவனுடைய வார்த்தை மீது ஒரு பசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது என்ன காரியத்தை வாசிப்போம் சீக்கிரமாக, என்னுடைய நேரம் ஓடிவிட்டது. வாசிப்போம் நீதிமொழிகள் 16வது அதிகாரம், நீதிமொழிகள் 16:7 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 16:7,
ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார்.
ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்படியானால் உனக்கு மாத்திரம் சமாதானம் அல்ல, உன்னோடு சுற்றி இருக்கிறவர்களோடு நீ சமாதானமாக இருக்க முடியும். வழங்குதான் நான் என்ன சொல்லுகிறேன்? சமாதானமாக வாழுகிறது ஈஸியானது. இந்த உலகத்தில் நீங்க பாருங்க, இன்றைக்கு சமாதான ஒப்பந்தங்கள் உடைந்து, சமாதான பேச்சுவார்த்தைகள் உடைந்து, தேசங்கள் சின்னாபின்னப்பட்டு, எது எந்த எப்ப எழுதுன்னு தெரியாமல் தலையை சொரிந்து கொண்டு இருக்கிற அநேக தலைவர்களை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க சிஸ்டர்.
ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு,
ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால்
அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார்.
அவருடைய எதிரிகள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உன் சமாதான வாழ்வு நீடித்திருப்பதற்கு நீ கர்த்தருக்கு முன்பாக உன் வழிகள் அவருக்கு பிரியமுள்ளதாக வாழ்ந்துவாய். நானும் சரி, நீயும் சரி, எவரும் சரி, இந்த உலகத்தில் எந்த சபையில் யார் இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு பிரியமான வழி. மனிதர்களுக்கு பிரியமாக வாழுகிறோம், ஏன் ஊழியர்களுக்கு பிரியமாக வாழுகிறோம், உறவுகளுக்கு பிரியமாக வாழுகிறோம், ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக வாழுவதில்லை. அப்படி வாழ்ந்தால் உன் எதிரிகளும் உன்னோடு சமாதானத்துக்கு வருவார்களா? இந்த வசனம் அநேக விசுவாசிகளுக்கு தெரியவில்லை. நீண்ட கால விசுவாசிகள், நீண்ட ஊழியங்கள், ஏப்பா மற்றவர்கள் நம்மளை எதிர்க்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், நான் தேவனுக்கு முன்பாக சரியான வழியிலே நடக்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்விலே நடந்துகிற வழியிலே கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், யாரும் என் சந்தோஷத்தையும் என் சமாதானத்தையும் திருடுவதற்கு நான் இடம் கொடுப்பதே கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்களை நான் கேட்க விரும்புவதையும் தவித்துக் கொள்வதுண்டு. தேவன் எனக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார், அதை திருடு நான் விடமாட்டேன். அதை கொள்ளையடிப்பதற்கு நான் விடமாட்டேன். அதை கத்தருக்குள்ள முடியுமான அளவுக்கு. இந்த பாரு, கத்தர் நிமித்தம், தேவராட்சியத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் படுகிற பாடுகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பேசல. வழங்குறதா? அவர் பட்டதை எல்லாம் பெருசுப்படுத்தவும் இல்லை. வழங்குறது, இவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், இவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க தேவ மனிதர்கள், எங்களுக்கு முன்பாக ஓடின ஓட்டக்காரர்கள், அவர்களுக்கு இவைகளை நாம் பெருசல்ல. என் வழிகள் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறதா அல்லாவிட்டான் மனிதர்கள் விரும்புகிற அளவுக்கு நாம் நடக்கிறோமா சொல்லுங்கப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் இன்றைக்கு நின்று நம்மளை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் கனி நிறைந்த வாழ்வுக்கும் அது அவசியமாகும், முக்கியமாகும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் சராசில் வைத்து பாருங்க எவ்வளவு நம் வாழ்விலே அது ஆட்கொள்ளுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வழிகளை தேவனுக்கு பிரியமாக நடத்துங்க. சரியானதாக, ஒழுங்கானதாக, சுத்தமுள்ளதாக தேவ சமூகத்திலே எங்கள் வழிகளை ஒப்புக் கொடுத்தால் எதிரிகளும் எங்களோடு சமாதானப்படுவார்கள். எதிராளிகளும் வந்து சந்தோஷமாக எங்களோடு கதைப்பார்கள். விரும்பாதவர்களும் வந்து, பிரதர் சும்மா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஏ, என் வழிகள் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, ஊழியர்களுக்கு முன்பாக அல்ல, உறவுகளுக்கு முன்பாக அல்ல, சொந்த மந்தனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தடவைகள் தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையாக, உறுதியாக, நேர்மையாக வாழுகிறதை உடைத்து மனிதர்களுக்கு முன்பாக சரியாக வாழுவதற்கு முயற்சி பண்ணுகிறோம். இதுதான் உண்மை. அநேக காரியங்களை மனிதர்களுக்கு வாழ்விலே நாம் சரியாக செய்வதற்கு துணிகிறோம், துடிக்கிறோம், ஆனால் தேவனுக்கு முன்பாக எங்கள் வழிகள் சரியாக இல்லை என்பது சத்தியபூர்வமானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். நானும் உங்களை போல தேவனை ஆராதிக்கிறவன் தான். எனக்கு தெரியும் எப்பொழுது எத்தனை தடவை மனிதர்களுக்கு பிரியமாக நான் நடந்திருக்கிறேன், எத்தனை தடவை உறவுகளுக்கு பிரியமாக நான் நடந்திருக்கிறேன், எத்தனை தடவை நண்பர்களுக்கு பிரியமாக நான் நடந்திருக்கிறேன், எத்தனை தடவை தேவனுடைய வழிகளிலே என் சமாதானத்தை உடைக்கிற அளவுக்கு நான் நடந்திருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். பிரியமான, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானப்படுவார்கள். என்ன வார்த்தைகள் அம்மா, ஒவ்வொரு நாளும் வாசித்த ரம்யமாக இருக்கும் அல்லவா. அதுக்கு மாறாக நம் வாழ்வை எது ஆட்கொள்ளுகிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு செய்தியை இன்றைக்கு பேசி உங்கள் இருதயத்திலே அது வந்து என்ன ஒரு வார்த்தை பேசுகிறேன்னு சொன்னால் அது நமக்கு விறுவிறுக்கும் இல்லையா? ஒரு வார்த்தை எங்களிடத்துல வந்து பேசுகிறேன்னு சொன்னால் இருதயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கொள்ளும், நம்முடைய சிந்தனை எல்லாம் அங்கும் இங்கும் ஓடி திரும்பி பாருங்க. இப்படி ஒரு செய்தியை கொடுத்து விட்டால் எனக்கு சந்தோஷம் என்று நினையாதீங்க. இதுல நம் வாழ்வு திருப்பப்பட வேண்டும், இதுல நம் வாழ்வு திருப்பப்பட வேண்டும். நிறுத்து உன் வழிகளை, மனிதர்களுக்கு பிரயோஜனம், மனிதர்களுக்கு நல்லவர்களாக, மனிதர்களுக்கு முன்பாக நடக்கிறதை திருப்பி தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய், உத்தமம் உள்ளவனாய், அவருடைய வார்த்தையை நேசிக்கிற ஒரு மனுஷனாய், மனுஷியாய் வாழ கற்றுக்கொள். உன் சமாதானத்தை எவராலும் திருட முடியாது. சந்தோஷம் இல்ல, கவலையா இருக்குது, சமாதானம் இல்ல, நித்திரை இல்ல. பிரதர், அது உங்களுக்கு புரியல, எனக்கு புரிஞ்சது உண்டு. ஆண்டவர் சொன்னார், உன் வழிகள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தால் எதிரிகளும் உன்னோடு சமாதானத்துக்கு வருவார்கள். சீக்கிரம் இன்னொரு வசனத்தை வாசிப்போமா. சீக்கிரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48வது அதிகாரம். சீக்கிரமாக நான் முடித்து விடுகிறேன், சீக்கிரம் முடித்து விடுகிறேன், முடியுமான அளவுக்கு பார்த்து நான் முடித்து விடுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48வது அதிகாரம் 17-18 வாசிங்க.
இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மனலத்தனையாகவும், உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்கலத்தனையாகவும்
இருக்கும்.
என் கற்பனைகளை கவனித்தாயானால்
நலமாயிருக்கும். முதல்ல நான் வார்த்தைகளை குறித்து பேசினேன், இந்த வசனம் எனக்கு பிடிச்சபடினால் அதை நான் சேர்த்துக்கொள்றேன். கற்பனைகளை கவனித்தாயானால்,
கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும்.
உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும், உன் நீதி சமுத்திர பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கவனித்தால் சமாதானம் நதியை போல ஓடுமாமே. அப்படியானால் நம் வாழ்விலே குறைவு இருக்கிறது, நம் வாழ்வில் ஏதோ ஒன்று குறைந்திருக்கிறது. ஏன் நம் வாழ்வில் நதியை போல சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது, மனமகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது? ஏதை பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறது திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு தேவ ஆவியை பெற்ற மனுஷன், தேவ கனி நிறைந்த வாழ்வை பெற்ற மனிதனுடைய வாழ்விலே 1000 பிரச்சனை இருக்கத்தான் போகிறது. அதன் மத்தியிலே அவன் சமாதானம் நிறைந்தவனாக இருப்பான். அதை குறித்து தான் நான் பேசுகிறேன். யாரும் என்ன பிரதர், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு துன்பம், எவ்வளவு கஷ்டம். வேதத்திலே தேவ மனிதர்கள் வாழ்ந்தார்கள். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தேவ சமூகத்தில் தங்களை நிறுத்தி தேவனுக்குரிய பங்கும், தேவனுக்குரிய பாகமும், தேவனுக்குரிய ஊழியமும், தேவனுக்குரிய கனமும், தேவனுக்குரிய துதியையும் செய்து கொண்டே இருந்தார்கள். ஒன்றிலும் குறைவில்லை, ஒன்றிலும் குறைவில்லை. கவலை நெருங்கி விட்டதா ஆராதனை கட் பண்ணி விடுகிறோம், கவலை நிறைந்து விட்டதா பிரேயர் மீட்டிங் கட் பண்ணி விடுகிறோம், கவலை நிறைந்து விட்டதா ஊழியர்களோடும் பேசாமல் இருப்பார்கள், பேசிக்கொண்டு இருக்கிறவர்களோடும் பேசாமல் இருப்பார்கள். ஏனெனில் எங்களை அது நெருக்குகிறது, நெருக்குகிறது.
அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்.
இந்த வசனம் நான் வாசித்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பாருங்க, சந்தோஷமா இருங்க. திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்.
ஐயா, சமாதானம் தோடு வாழுகிறது உண்டு, சமாதானம் பண்ணுகிறது இன்னும் உண்டு, அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தெரியுமா உங்களுக்கு? அதான் நான் முதல்லயே ஆரம்பத்திலே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் பவுல் குறித்துன்னு சொன்னேன், இல்லாது இருக்கிற பொழுது நாம் அதை செய்ய முடியாது. நம் வாழ்விலே சமாதானம் இல்லாது இருக்கிற பொழுது எதை வைத்து என்னத்தை பேசுவது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவ பிள்ளைகளாகி நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் என்ன செய்தீர்களோ எனக்கு தெரியாது, ஆனா சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற்றம் மாறுங்க, அப்பொழுது நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுவாய், நீ தேவனுடைய மகன் மகள் என்று அழைக்கப்படுவாய். சமாதானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இங்க வாப்பா, இங்க வா, இங்க வா, இங்க வா, சமாதானமா இரு, சந்தோஷமா இரு, இதெல்லாம் உனக்கு அவசியம் அல்ல. தேவன் உனக்குள்ள சமாதானத்தை தந்திருக்கிறாரே, அதை உடைத்து விடாத, சந்தோஷமா இரு. அற்ப காரியங்களை எடுத்து வைத்து மண்டையில இருதயத்தில் நிறைத்து வைத்து சமாதானத்தை உடைக்காத, சந்தோஷத்தை கெடுக்காத வாழி. கர்த்தருக்குள்ளே பலனடை. அநேகருடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் குறைவு பட்டிருக்கிறது என்பது என்னுடைய பார்வை. அநேகருடைய வாழ்வில் சந்தோஷமும் சமாதானமும் குறைவு பட்டிருக்கிறது என்பது என்னுடைய வாழ்வு. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் பண்ணுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இத்தனை வருஷமாய் நாங்கள் தேவராஜ்யத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், பலதை கதைத்திருப்போம், ஒன்றிலே நன்மை இருக்காது. பலதை பேசியிருப்போம், அதில் ஒன்றிலேயும் நன்மை இருக்காது. பலரை திட்டி இருப்போம், ஒன்றிலேயும் நன்மை இருக்காது. திரும்பிப்பா, ஒன்றிலேயும் நன்மை இருக்காது. ஆனா சமாதானம் பண்ணு, வாழ்நாள் முழுத்திலும் உன்னை மறக்க மாட்டார்கள். வாழ்நாள் முழுத்திலும் உன்னை யாரும் மறக்க மாட்டார்கள். ஆகையினால் இனி தேவனுடைய பிள்ளை என்று அவர் சொல்ற, சமாதானம் பண்ணு. ஹலோ லோய்யா, சந்தோஷத்துக்குள்ள நடத்து. கர்த்தர் நீதியுள்ள தேவன், அவர் சமாதானத்தின் பிரபு என்று சொல்லி வேதன் நமக்கு சொல்லுகிறது. ஹலோ, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்லாமே. ஹலோ லோய்யா, பிலிப்பியர் 4:7 வசனத்தை மாத்திரம் நாங்கள் வாசித்து ஆராதனையை முடிக்கலாமே. ஹலலூயா. பிலிப்பியர் 4:7 வசனத்தை வாசியுங்கள். ஹலலூயா.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
மேல் வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க,
எல்லாவற்றையும் குறித்து,
எல்லாவற்றையும் குறித்து
உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க.
அப்பொழுது
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் மனப்பாடமாய் இருக்கிறது நான் அறிவேன், எல்லாரும் அறிந்திருப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டீங்கன்னா சமாதானம் போயிடும், கவலைப்பட்டீங்கன்னா சந்தோஷம் போயிடும். ஆகையினால நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம், உங்கள் ஞானத்துக்கு மேலானதுண்டு, பக்கத்தில் இருக்கிறவர்கள், முன்னுக்கு இருக்கிறவர்கள், பின்னுக்கு இருக்கிறவர்கள், அவருடைய ஞானத்துக்கு மேலான ஒரு சமாதானம்,
மனிதருடைய சமாதானம் அல்ல, நான் சொல்லுகிற சமாதானம் அல்ல. பிரதர் பரவாயில்ல விட்டுருங்க, சிஸ்டர் பரவாயில்ல விட்டுருங்க, ஆண்டவர் சவம் பண்ணுவோம், அது இல்ல. மனுஷனுடைய புத்திக்கு மேலானதுண்டு அந்த சமாதானம். என்ன செய்ய அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காட்டுக்கொள்ளும். இருதயம், சிந்தனை, சமாதானம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்வு வாழுங்க. சஞ்சரப்பட்டு அவதிப்பட்டு சமாதானத்தை உடைத்து ஒரு வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாம எங்க நாங்க தான் அதை செய்யறோம், நீதான் உன் வீட்டு சமாதானத்தை உடைக்கிறதுக்கு என்ன ஒருத்தர் வர முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீடுகளில் உங்கள் சமாதானத்தை சீர்தூக்கி பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பிள்ளைகளோடு, உறவுகளோடு, குடும்பங்களோடு, மனைவி கணவன் உறவுகளோடு, வீடுகளில் எவ்வளவுக்கு நீங்கள் சமாதானமாய் சிரித்து சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ளே வாழுகிறீர்கள் என்பதை சீர்தூக்கி பாருங்கள். அதை கெடுக்கிற எந்த காரியத்துக்கும் இடம் கொடாதிருப்பாயாக. கொடுக்காத. பரிமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் இந்த நாளிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், சமாதானம் நிறைந்த வாழ்வு, ஆவியினால் நிறைக்கப்பட்ட ஒரு வாழ்வு, அது கனி நிறைந்த வாழ்வு என்று சொல்லி இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹலலூயா, 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 ஹலலூயா. எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடிவீர்களா? கொஞ்ச நேரம் கண்களை மூடி, கொஞ்ச நேரம் கண்களை மூடி. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் மௌனமா இருங்க. யாரும் ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாதங்க. கொஞ்ச நேரம் மௌனமா இருந்து இந்த பார்த்த வார்த்தைகளை மாத்திரம் கொஞ்சம் உங்க உள்ளத்துல எடுப்பீர்களா? பிரியமானவர்களே, உன் சமாதானத்தை கெடுக்கிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காத. அது பிள்ளைகளுடைய வாழ்வாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்வாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய கரியாகி அந்த சமாதானம் உன் வாழ்க்கைகளை கெடுக்காத படிக்கு. உன் வாழ்க்கையிலே உன் சமாதானத்தை கெடுக்கிற எந்த காரியங்களுக்கு நீ இடம் கொடுக்காம கர்த்தருக்கு முன்பாக நட, தேவனுக்கு முன்பாக நட, அவருக்கு முன்பாக நில்லு. ஹல்லேலூயா. வேத வசனத்தை நேசி, வேத வசனத்தை கனம் பண்ணி, அவருக்கு முன்பாக உண்மையுள்ள வழியிலே நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போமா? என் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போமா? என் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். ஹல்லேலூயா.